ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பாரோர்க்கு உதவும் அடியானை கண்ணுவதும் கைத்தரங்கள் கூப்புவதும் மற்றவன்றாள் நல்லுவதும் நல்லார் கடன் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமல நாருமையோடு மண்டி வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாரி உமையோடு மந்தி நத்தனம் புரியும் நாடகம் அதனை நன்றுற மனத்தினில் என்னும் அத்தல தகர வித்தையே நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் அத்தல தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தகவியாக்கிர பாதனன் முனிவன் மேன்மையை சொல்லிடில் பெரிதே ஆலவனத்தமல நடங்கண்பு வந்த பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்ட ஓளந்தன்னை மாலை மணிவாதகனை மற்ற எடியரையும் அடி வணங்குவோமே மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே திருச்சம்பலம் மடித்தாடும் அடிமை கண் அன்றியே மலனே நீ
அருட்கடலாகிய அகிலாண்டி ஸ்ரீ சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருக்காலத்தி புராணம் சிவமான்மியை முறைத்த அத்தியாயத்திலே 34வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் இரண்டையும் பிணைத்து உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக உலக பொருள்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த உயிர்கள் தர்மம் அதர்மத்தை அறிந்து பாவபுண்ணியத்தை தெரிந்து நெறியிலே வாழ்வதற்காக நூல்களையும் படைத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் உயிர்களுக்கு இயல்பாக அறிவு இருக்காது, பாவபுண்ணியம் தெரியாது. அப்படி பாவபுண்ணியம் அந்த பாவபுண்ணியத்தினால வருகின்ற இன்ப துன்பங்கள் சொர்க்க நரகம் இவைகள் எல்லாம் உயிர்களுக்கு இயல்பாக தெரியாது, அவைகளையெல்லாம் நூல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான் கடவுள். உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாக வாழ விரும்புகின்ற உயிர்கள் தான் நிறைய. துன்பத்தை விரும்புகின்றவர்கள் கிடையாது, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பத்துக்கு காரணமாக இருப்பது நல்வினை, துன்பத்துக்கு காரணமாக இருப்பது தீவினை. அப்படி இன்பம் உங்களுக்கு காரணமாக இருக்கிற நல்வினை தீவினைகளை உயிர்கள் அறிந்து நல்வினையை செய்ய எண்ணம் வராது. நல்வினை என்கிற புண்ணியத்தை செய்ய எண்ணம் செட்டுன்னு வராது. பாவத்தை செய்வதற்கு எண்ணம் வரும். மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் நிறைய இருக்கிறது. பாவம் எங்கு தெரிந்தே பாவத்தை செய்கிறது, பாவம் எங்கு தெரிந்தே பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை தெரிந்து செய்யாமல் இருக்கின்ற உயிர்களும் உண்டு. அதனாலே பாவ புண்ணியங்களை அறிவித்து அந்த பாவ புண்ணியங்களால வருகின்ற இன்பங்களை அறிவித்து அதற்கு மேலே சொர்க்க நரகங்களை அறிவித்து இதெல்லாம் தெரியாதது அறிவித்து பாவத்தை செய்தால் அதனாலே துன்பம் உண்டாகும், பிறகு நரகம் உண்டாகும் என்றெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அறிவு உண்டு பண்ணி அதன் மூலமாக வாழ வைப்பது சிவபெருமானுடைய கடமை. அவன் கடமையை சரியா செஞ்சிருக்கிறான். அவனுடைய கடமையை அவன் சரியா செய்து வைத்திருக்கிறான். அவன் செய்த நூல்கள் வேதாகமங்கள். சிவபெருமான் செய்தனுடைய நூல்கள் வேதாகமங்கள். வேதாகமங்களை எல்லாரும் அறிய முடியாது என்று எண்ணி அதற்கு அதனால தமிழிலே அதன் சாரமாக பல நூல்களை அறிவு செய்து பல அருளாளர்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அருளி செய்து இப்படி பல வகையாலும் பாவ புண்ணியங்களை காட்டியிருக்கிறார். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம், இது நல்லது, இது கெட்டது என்று அறிவித்து அதன் மூலமாக உலகத்துல உயிர்களை வாழ வைத்து அந்த உயிர்களை உயர்த்துவது இத்தனை ஏற்பாடுகளையும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் முன்னிருக்கிறான். நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் முன்னிருக்கிறான். அது தேவலோகத்தில அரசனாக இருக்கிறவன் தேவேந்திரன், பூலோகத்திலே அரசர்கள், பூலோகத்திலே அரசர்கள், அதற்கு மேலே மற்ற நெறிமுறை நடத்துகின்ற அருளாளர்கள், இப்படி பல வகையான உயிர்களுக்கு நன்மை தீமைகளை காட்டி பாப புண்ணியத்தை காட்டி அதன் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிறைய செய்து வைத்திருக்கிறான். அதை செய்து வைத்திருந்தாலும் அவைகளை அனுசரிப்பதும் அவைகளை படிப்பதும் கேட்பதும் நடப்பதும் குறை. அது அருளினால் உரைத்த நூல் என்பார் சித்தியார்கள். அருளினால் உரைத்த நூல் என்பார் சிவபெருமான். எல்லை இல்லாத கருணையினாலே பாவம் அப்பாவி உயிர்கள் இதற்கு கண்ணு தெரியாது, அதனால இது கண்ணை தெரிய வைப்போம் என்று சொல்லி அழகில்லாத கருணையினாலே நூல்களை அருளிச்சிருக்கிறார். அந்த நூல்களின் வழி வராதவர்களுக்கு நரகமும், நூல்களின் வழி வந்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் இப்படி படைத்து வைத்திருக்கிறார். இது சித்தியார்களே அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அறமஞ்சியும் இருளுளான் நிறைய துன்பத்தில் திரும்பாவது பொருளுளான் சுவர்க்கமாடி போகத்தால் புனியந்திருப்பான் மருளுளாம் மலங்களிலிருக்கும் மருந்துவே வைத்தியநாதன் என்பது சித்தியார். அதனாலே இப்படி சொர்க்கலோகத்தில அதிகாரியாகி இந்திரனை படைத்து பூலோகத்தில் அரசர்களை படைத்து மனு முதலான அரசர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க செய்து அப்படி தவறி நடந்தது தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் படைத்து வச்சிருக்கிறார். அது காலிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுந்திருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்று வேறுட்டி மெய்யென்று பேசும்பால் பெய்யும் பொய்யுடல் கலக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்குவர உருகின்ற பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தின் நமனை விட்டு இடர் உருக்கி இடர் ஏற்று இரவு முதல் இல்லாத பேரின்ப வீட்டினை இசைந்துதில் கொன்மினந்து சீரிட்ட உலகன்னை வடிவார என்றே சித்தாந்த மூர்த்தி முதலே சரகிரி விளங்க ஒரு தட்சணாமூர்த்தி சின்மயானந்த உருவே என்று தாய்மாறுவார். ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தில் நூல்கள் இருந்து தவறி நடந்தவர்களுக்கு நூலிலே சொல்லப்பட்டபடி நடக்காமல் இந்த சட்டத்தை மீறினவர்கள் சட்டத்தை மீறினால் தண்டனை எழுதி வச்சிருக்கிறார்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். அது போல அதனால நூல்களின் வழிவராதவர்களுக்கு இப்படி தண்டனையை யமன் மூலமாக கொடுக்கிறான், பூலோகத்தை அரசர்கள் மூலமாக கொடுக்கிறான். இவைகளையெல்லாம் சிவபெருமான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவைகளை அறிந்து நடப்பது உயிர்களினுடைய கடன். அதை இந்த பாட்டுல சொல்றாரு. அரிய சொன் மறையும் புராணமும் மிருதியாயதும் என்றவை அனைத்தும் விரிய வாய்ப்பு உணர்ந்து வெயல் உலகதனில் தருமத்தை விதிமுறை நடாத்தற்கு உரிய கற்பக நாட்டு அரையநாதியரை, கற்பக நாட்டு அரையநாதியர்தான் தேவேந்திரன், கற்பக நாட்டு அரையநாதியரை, அரையநாதியரை என்று சொன்னால் தேவேந்திரன், தேவேந்திர கீழ இருக்கிறாரு பூலோகத்தில் இருக்கிறார்கள் முனிவரை மனுக்களை உதவி பெரிதும் இன்னருளை புரிந்தவன் யாவன் ஆங்கமன் குணத்தினை பத்தோன். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் நூல் சொல்லப்பட்டபடியாக மக்களை நடத்தும்படியாக நடக்கும்படியாக அதிகாரம் உடையவர்களாகிய அரசர்களை இம்படை இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இவன் என்ன காரணத்தினால படைச்சானா, எல்லை இல்லாத அருளாயி குணத்தினாலே இப்படி உயிரெடுத்து காட்டி இருக்கிறான்ங்கிறார். அருக்குணம் சொல்றது, அருக்குணம் என்று சொல்வது சிவருமான குணம் கடந்தவன் என்றும் சொல்வது, அப்புறம் குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. குணம் கடந்தவன் என்றும் சொல்லுவது, குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. அதனால சுரூப லட்சணத்துல குணம் இல்லாதவன், தடத்த லட்சணத்துல குணம் உடையவனாக இருப்பார். சுரூப லட்சணம் என்கின்ற சுமதி வடிவமா இருக்கும் போது குணம் இல்லாதவனா இருப்பான், தடத்த லட்சணமா உருவம் எடுத்து வரும்போது குணம் உடையவனாக இருக்கும். குணம் உடையவனாக இருந்துதான் உயிர்களுக்கு இந்த மாதிரி அவன் பாவ புண்ணிய தகுந்தா போல நன்மை தீமைகளை செய்வதும் இன்ப துன்பத்தை கொடுப்பதும் உயிர்களை உலகத்துல வாழ வைப்பதும். அதனாலே இப்படி நூல்களை படைத்து அந்த நூல்களின் மூலமாக மனு முதலான அரசர்களை படைத்து அந்த அரசர்கள் மூலமாக உலகத்தை நடாத்தி அந்த உயிரெடுக்க அதையாலே இப்படி இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தி அதன் மூலமாக வாழ வைப்பது ஒரு பெரும் கருணை. மிகுந்ததோர் கருணை சுவேதனே என்றும் விளங்கிய லகுலியே என்றும் சகந்தொள உணர்த்தும் சாந்தனே என்றும் சைவ தேசிகர் வடிவாகி யுகந்தோறும் சைவ திவ்யஞான முகத்தி மண்ணுயிர் உயித்திடுவான் மகிழ்ந்தினிது அளிக்க வல்லவன் யாவன் மற்றவன் குணம் மருவினால். அதனாலே முன்னே சொன்னது பொதுவான உலக நீதியை சொல்லி, பொதுவான உலக நீதியை சொல்லி அதற்கு மேல இந்த பாட்டில என்ன சொல்றாரு, சுவேதன் லகுலி சாந்தன் என்கின்ற ஆசிரியர் சைவாச்சாரியர்களை படைத்து, சைவாச்சாரியர்கள் சிவபெருமான் உண்டு பண்ணப்பட்ட முதலில் உண்டு பண்ண சைவாச்சாரியர் இவர்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் லகுலி சாந்தன் சுவேதன் என்கின்ற சைவாச்சாரியர்களை படைத்து அந்த சைவாச்சாரியர்கள் மூலமா சைவ சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு உணர்த்தி, சைவ ஆச்சாரியர்கள் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி, அதாவது பொதுவான நீதி அறிந்து நடப்பது ஒரு வகை, அதுக்கு மேல சமயத்தை அறிந்து கடைபிடிப்பது ஒரு வகை, அந்த சமயத்திலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி நடப்பது மிக உயர்ந்தது. அது சாமானியமா எல்லாருக்கும் வழங்காது, சாமானியம் எல்லாருக்கும் வழங்காது. அது சைவ சித்தாந்த ஞானுடைய ஆசிரியர்களாலே அது விளக்கப்படும். அப்படி சைவ சித்தாந்த ஆசிரியர்களை வழி வழியாக அவன் கொடுத்துக்கிட்டு தான் வர்றான். ஆனா இப்ப சைவ சித்தாந்த ரொம்ப குறைச்ச, சைவ சித்தாந்த ஞானுடையவர்கள் ஒவ்வொரு அளவா இருக்கிறார்கள் தவிர விருத்தி உடையவர்களாக இல்லை, ஓரளவாக இருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம், சைவ சித்தாந்த ஞானம், சைவம் பெரியது, சைவத்தில சைவ சித்தாந்தம் பெரியது, சைவம் பெரியது, சைவம் பொது, சைவ சித்தாந்தம் பெரியது. அப்படி சைவ சித்தாந்தத்தை நன்றாக கற்ற ஆச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரியர்கள் இருந்து அங்கங்கே சைவ சித்தாந்தத்தை உணர்த்தினால் மக்களுக்கு அதான சைவ சித்தாந்த ஞானம் உண்டாகும். சித்தாந்த ஞானம் உண்டானால் சிவனை பரம் என்று தெளியும் முடியாத புத்தி வரும். சிவனை பரம் என்று தெளிந்தால் அந்த சிவனை அடைய முடியாத புத்தி வரும். சிவனை அடைய முடியாத புத்தி வந்தால் அவரை எப்படி அடையலாம் என்கின்ற புத்தி உண்டாகும். இப்படி ஒன்று கொண்ட காரண காரியமாக வரும். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நல்லா இருக்கணும். சைவ சித்தாந்த அடிப்படை தான், சைவ சித்தாந்தம் சமய சமயம் பெருகணும்னா சைவ சித்தாந்த ஆசிரியர் இருக்கணும். பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். வாத்தியாருக்கே ஒன்றும் தெரியாதுன்னா பிள்ளைங்க எப்படி படிக்கணும்? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிக மார்க் வாங்கணும்னா என்ன மார்க் வரணும்? இப்போ சில பள்ளிக்கூடங்கள் இது ஃபேமஸான ஸ்கூலு, இது ஃபேமஸ் ஸ்கூலு, சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஏன்னா யூகேஜிக்கு, யூகேஜி எல்கேஜி சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஒன்னா நம்பர்ல பாரு, படிச்ச உடனே வேலை 100க்கு 100 மார்க் அப்படின்லாம் இருக்குது அல்லவா, அப்படின்லாம் இருக்குது அல்லவா. அது போல சைவ சித்தாந்தத்திலே பேமசான ஆசிரியர்கள் இருக்கணும். சைவ சித்தாந்தத்தை தெரிந்த நன்றாக தெரிந்தவர்கள் இருக்கணும். அது இப்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். பேரளவு சைவ சித்தாந்தம் விழுகிறார்கள். இவர சைவ சித்தாந்தாஜருக்கு ஆகம ஞானம் இருக்கணும். ஆகம ஞானம் இருக்கணும், தூத்தர ஞானம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும், புராண ஞானம் இருக்கணும், இவர்களெல்லாம் நிறைய இருந்து சைவ சித்தாந்தத்தை முறையாக உபதேசிக்கிற, சைவ சித்தாந்தத்தை முறையாக மரபு மாறாதபடி சம்பிரதாயம் மாறாதபடி, சம்பிரதாயம் மரபு மாறாதபடி சைவ சித்தாந்தத்தை பாடம் சொல்லணும். சைவ சித்தாந்த பாடம் சொல்றது சாதாரண வேலை இல்லை. சைவ மற்றதெல்லாம் சொல்லிடலாம், சைவ சித்தாந்த பாடம் சொல்றது சாமானியம் இல்ல. சைவ சித்தாந்த பாடத்தை நல்லா சொல்ற ஆச்சாரியன், நல்லா சொல்ல நல்லா கேட்கிற ஜீடன் நல்லா கேட்டான்னா ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. நல்லா சொல்லல நல்லா கேட்கலன்னு வச்சுக்க இருக்கிற ஞானமும் போயிடும். அதனால சைவ சித்தாந்தம் மிகப்பெரியது. அது சொல்றாருங்க சைவ சித்தாந்த அத திப்பிய ஞானம். திப்பியம் என்றால் திவ்யம் என்றால் திப்பியம் என்றால் உயர்ந்தது இனிமை என்பது பொருள். எப்படி சொல்றாரு, யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி சைவ தேசியர் வடிவாகி யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர்கள் உயிர்த்திடுவான், மண்ணுயிர்கள் உயிர்ந்துடுவான். நல்லா சொல்றாரு. அதனால சைவ சித்திய ஞானத்தை உகற்றி அந்த ஞானத்தை சொல்ல வைத்து அதன் மூலமாக உயிர்கள் உயிர்ந்துடும்படியாக செய்யக்கூடியவன் சிவபெருமான். சைவ சித்தாந்தம் தெரியவில்லை ஆனால் ஆன்மாக்கள் முக்தி கிடையாது. சித்தாந்தத்துலதான் முக்தி, மற்றதெல்லாம் முக்தி குற்றமான முக்தின்னு சொன்னார். இதெல்லாம் பழிசீர் முக்தினார் சிவபிரகாசத்துல. நம்முடைய சைவ சித்தாந்த முக்தி தான் சிறப்பான சிவனடியை சேது முக்தி செப்பு உதிந்தியாமே என்றார் சித்தியாருல. அதனால சைவ சித்தாந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு முக்தி கட்டாயம் கிடைக்கும். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக வைத்தாண்டு மலங்களிலே ஞானவாரி மடுத்து ஆனந்தம் துபடுத்து ஆனந்தவாரி மடுத்து ஆனந்தவாரி மகிழ செய்து இப்படி வந்து சரியகிரிய யோகம் தண்ணி நெஞ்சாரா சிவஞானத்தை கொடுப்பது சித்தாந்த நெறிங்கிறார். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக. அதனால ஒரே ஜென்மத்தை முக்திய கொடுப்பது சைவ சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்துட்டான்னா மறுபடி பறக்க மாட்டான். சித்தாந்தம் என்றால் என்னதுக்கு பொருள், முடிந்ததும் முடிவு, அதுக்கு மேல முடிவே கிடையாது. சித்தாந்தங்கிறது ஞானத்தின் எல்லைன்னு பொருள் இருக்கு. முடிவு அந்தம்ம எல்லை, சித்து என்பது ஞானம், ஞானத்தினுடைய எல்லை, அதுக்கு மேல ஞானமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரிய ஞானத்தை உயிர்கள் உய்வதற்காக இப்படி அழிக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. அவன் அந்த குணம் அவனுக்கு எப்படிதான் அருக்குணம் என்று சொல்லுவது, உயிர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி அருக்குணம் என்று சொல்லுவது. அதுக்கு மேல என்ன புராண வரலாறுக்கு வர்றாரு. இதுவரையிலும் சொரூப லட்சணம் சொன்னாரு, தடத்த லட்சணம் சொன்னாரு, குணம் கடந்ததை சொன்னாரு, அப்புறம் குணத்தோட கலந்ததை சொன்னாரு. இதுக்கு மேல புராண வரலாறிலே அவன் செய்த அருள் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த அருள் நிகழ்ச்சியில திருமாலுக்கு செய்ததை சொல்றாரு. அதுதான் அந்த திருவள்ளிமலையில சக்கரவாங்க பூஜை பண்ணியது அதை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் திருமால் தான் தேவர்களிலே மிக உயர்ந்தவர். அவருக்கு புருஷோத்தமனும் வேறு. திருமாலுக்கு புருஷோத்தம் ஆன்மாக்களில் புருஷன் என்றால் ஆன்மாக்கள், புருஷன் என்று சொன்னால் உயிர்கள், அதிலே உத்தமன் மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு நன்றாக அறிவித்தார். மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணிய அன்புடையவர் யாரும் கிடையாது. அளவில் உன் பெருமை அறியவும் நின்றாற்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் தளமலர் எடுத்தும் அருச்சனையாற்றி சாலனின் திருவருள் வரவும் மலர் தலை உலகினி சுரும்பர் உளர்வாய் உலர்துளாய் படலே மார்புடை அண்ணலே மார்புடை அண்ணலே வல்லநாமந்தே என்பது சிவ தத்துவ வேகம். அதனாலே இப்படி துளாய் மாலை அணிந்தவனாகிய மகாவிஷ்ணு ஒருத்தன் தான் வல்லவன்கிற சிவ தத்துவ வேகத்துல உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணவும் உன்னுடைய அருளை பெறவும் வல்லவன் என்கிறார். சாமானியம் அல்ல. பரமா பொய் சொல்லிவிட்டாரு, பரமா பொய் சொல்லிவிட்டாரு. மகாவிஷ்ணு அந்த சமயத்துல நிறைய மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணார். அவர் கண்டேன்னு பொய் சொல்லிவிட்டாரு. இவர் காண முடியவில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்டேன் என்று பொய் சொல்ல, அந்த சமயத்திலே அந்த அக்னி தூணானது வெடிக்க பரமனுக்கு சாபம் போற அந்த வேளையில ஏராளமான மலர்களை தூவி மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணி சந்தோஷப்பட்டு உனக்கு ஆலயமும் பக்தர்களும் உண்டாகுது என்று அப்படி பரமாவுக்கு பூஜையும் கோயிலும் போக என்ற. அதனாலே இப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் பரவி தோறும் ஆகையால அவதாரம் தோறும் சாமியை பூஜை பண்ணி இருக்கிறார். எத்தனையோ கோயில பூஜை பண்ணி இருக்கிறார். அது மகாவிஷ்ணு சிவகோசியில வல்லவர், சிவகோசியில வல்லவர். அதனாலே களங்கணி வண்ணன், களங்கணி வண்ணன்கிறத மகாவிஷ்ணு இணைத்த பூஷணையில் கமலமா மலர் ஒன்று குறைய, அதுதான் திருவடி மலர். ஒரு மலர் குறைய தினந்தோறும் ஆயிரம் மலர்களாலே தாவர மலர்களாலே பூஜை பண்ணினாரு. நீட்டினை நிறைய பூசி நித்தல் நயமம் செய்து ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறையக்க நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆடி நல்கி அவர் உனது எழுச்சும் கோயில் ஊற்றிலும் கழிப்பர் ஒரு வீழி மலரையும் நுகர்கிறார் என்பது அப்பர தேவாரம். சுந்தரதும் பாடுறாரு, சம்பந்தரும் பாடுறாரு. பல நூல்களும் சலமுடைய சலந்தரந்தன் உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணக்கென்று அருளியவார் என்னடி நலமுடைய நயனமிடந்த அரணடிக்கு அலராக இட ஆழி அருளி நன்கான் சாரவும். அதனாலே கமலமா மலர் ஒன்று குறைய உடங்கணி தனது கண் அகழ்ந்து அங்கு ஒருந்து ஒருங்குதல் மலரோடும் வளைய மலர் குறைந்த உடனே என்ன பண்ணினாரு மகாவிஷ்ணு? விஷயில மந்திரம் குறையப்படாது. மந்திரலோகம் கிரியாலோகம் என்று சொல்லுவார்கள். மந்திரலோகம் கிரியாலோகம் திரவிய லோகம் இருக்கப்படாது. அதெல்லாம் தெரிந்தவராகினாலே மலர் குறைந்து விட்டது என்று சொல்லி விடல, தன்னுடைய கண்ணை தொங்கிவிட்டார். கண்ணு வந்து என்ன கண்ணு தாமரை கணம் குண்டரி காய்ச்சல் கடுமுடியில் உடனே கண்ணு எடுத்து வச்சாரு. கண்ணு எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணாரு சாமி? உடனே காய்ச்சி, உடனே சக்கரம், உடனே பெயர் கண்ணுங்கிற பெயரு சக்கர ஆயுதம் காய்ச்சி. இது திருவடிமலையில ஒண்ணு, திரு மார்த்தியர்கள் ஒண்ணு, ரெண்டு தான் இளைஞர்களாக வரலாறு இருக்கிறது. உலங்கணி வீதி தனது கண்ணகழ்ந்து ஒருங்க நான் மலர் விடும் அணைய வளங்கடு பரிதி விரிசுடர் மக்கள் வயங்கு பேராளியம்படையை சூரியனுடைய ஒளியெல்லாம் தங்கும்படியாக அந்த ஒளி இருந்தான். வயங்கு வேர் ஆளியம்படைய துளங்குசி நெடுமாறுக்கு அளித்தவன் யாவன் அணையவன் குணத்தினை தோய்ந்தான். அதனால் இப்படி அருக்குணத்திலே தோய்ந்தவனாகிய சோர்வான் இப்படி திருமால் செய்த பூசைக்கு இறங்கி அவனுடைய பத்திக்கு இறங்கி சக்கரத்தை வைத்தருளினார். நரையுதல் கமலை குழுநானைக்கு நனையவள் கற்ப நீழல் உரைதரு தேவர் தங்களானைக்கும் உள்கூறாது. கமலத்துல இருப்பவனாகிய மகாலட்சுமியினுடைய கணவனுடைய ஆணைக்கும் அதற்கு மேலே கற்பக நிழல் உரைதர தேவர்களுடைய ஆணைக்கும் கட்டுப்படாமல். இது ஒரு வகையா சொல்றாரு. அது அந்த விஷன் டாக்டர் தான் இது எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷனானது தேவருடைய ஆணைக்கும் கட்டுப்படல, விஷ்ணுடைய ஆணைக்கும் கட்டுப்படல. விஷ்ணுனுடைய ஆணைக்கும் பயப்படல என்ற விஷம், தேவர்களுக்கும் பயப்படவில்லை. அப்படி உள்கூறாது. உலகம் யாவைக்கு இறுதியை விளைத்து உலகம் முடியும்படியான ஒரு செயலை செய்து பறந்தது. இந்த விஷம் பறந்தது விளைத்து திரைக்கடன் நாப்பன் எழுதரு கடுவினை. அதே திரைக்கடலாகி பார்க்கடல் எழுந்த கடுவினை, கடுன்னா விஷம், கடு என்றால் விஷ கடுவினை எழுதா மறையவன் வடுத்த பரமதேவன் வேண்டிக் கொள்ள நெடற்றில் அமைத்தோன் எவனவன் குணமறு உற்றான். அதனாலே அப்படி தேவர்கள் பரமன் முதலாம் தேவர்கள்லாம் வேண்ட யாருக்கு அடங்காத அந்த விஷத்தை சோர்வான் இந்த கண்டத்திலே அடக்கி வைத்தார். அதனாலே அவர் குணத்தை மறிவினம்ங்கிறார். குணத்தை மறிவினம்னு சொன்னால் உயிரினை காப்பாற்ற வேண்டும் என்கின்றது ஒரு குணம். காப்பாற்ற வேண்டும் என்றனாலே குணத்தனை கடந்தவனாயிருந்தாலும் குணத்தனை மறிவி இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னொன்னு சாமி விஷம் சாப்பிட்டார் அல்லவா, அந்த விஷம் வந்து விஷமா இல்லை, அமுதமாயிடுச்சு. விஷம் அமுதமாயிடுச்சு. அது எப்படின்னா வந்து இஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடி கண்பதாகும் வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில அவனர்தந்த நஞ்சமுக ஆக்குவித்தார் நனிவழியடிகளாரு. இது அப்பர் சுவாமி அவருக்கு கொடுத்த விஷம் விஷத்தையே சாமி அவதமாக்கிட்டாரா. இன்னொன்னு சிவபெருமான எப்படிப்பட்டவன்னா தன்னை சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் தன்னை பொருளாக்கிடுவோம். தன்னை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சிவத்தை சார்ந்தது என்ன ஆகும், சிவபெருமான் அமுதம். சிவபெருமான் அர்த்தம் ஆனந்தம் அமுதனம். சிவபெருமான் அமுதம், அமிர்தம்ங்கிறது சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் உத்தமம் சுபம் இவைகளை மங்களம் இதெல்லாம் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தத்தை இந்த விஷம் சார்ந்தபடியினால விஷ அமிர்தமா மாறிக்கும். சிவபெருமான் அமிர்தம், அமிர்தத்தை விஷம் சார்ந்தது. எது சார்ந்தாலும் சிவபெருமான், எது சார்ந்தாலும் அந்த அமிர்தத்தை சார்ந்த விஷ அமிர்தமாயி போய் விஷமா இல்ல, விஷமா இருந்துச்சுன்னா கிடுக்கும், விஷமா அமிர்தமா போச்சு. என்ன காரணம் என்றால் சோர்மான அமிர்தனாகையினாலே, அமிர்தனாகையினாலே அவனை சார்ந்த விதமும் அமிர்தமாச்சு. அது ஞானம் இருந்தது நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருளும். நஞ்சு கட்ட ஒரு நல்லவ, ஆனா அது சிவபெருமான் இருப்பதனால அதுவும் நல்ல பொருளா மாறிக்கும். இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியே சிவபெருமான ஒருவனே பரம்பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியே நீலகண்ட ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. அதற்கு மேலே ஸ்ரீபுர செம்மாரத்தை சொல்றாரு. ஸ்ரீபுர செம்மாரம் என்பது கபலாச்சம் தாரகாச்சம் வித்யுன்மாலி என்கின்ற மூன்று அசுரர்களோட சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார்கள். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார். சிவபெருமான் நோக்கி தவஞ்சியது கடைசியில கிட்டு போறது இல்லை, அக்கறம் பண்ணா கூட கிட்டு போறது இல்லை. கடைசியில அவனை எப்படியா காப்பாத்தி விடுவாங்க. பரமாவன் நோக்கினா விஷ்ணு நோக்கி தவம் பண்ணானா கடைசியில சங்காரம் ஆகிடுவா, அவர்களே விட்டு சங்காரம் பண்ணிடுவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்றவன அடக்கிறதுக்கு சிவபெருமானே வருவார். சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணனான் அசுரனோ மற்றவர்களும் தவம் பண்ணனான். அப்படி தவம் பண்ணி அவன் ஏதாவது தகாத காரியங்களை செய்தான் என்று சொன்னால் அவனை அடக்குவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக யாரு வருவா? விஷ்ணு வரமாட்டாரு, பரமா வரமாட்டார். சிவபெருமாட்ட வர வாங்கினவன அடக்க அருள் பண்ண பரமா வரமாட்டாரு, விஷ்ணு வரமாட்டாரு, சிவனே வருவார். சிவபெருமன் தவம் பண்ண யாரு நோக்கி தவம் பண்ண, சிவபெருமானுக்கு தவம் பண்ண. நூற்றெட்டு யுகம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அக்கிரம நெறியில ஆட்சி பண்ண அவனை அடக்கிறதுக்காக வந்தா, சிவனே வந்தா, வேற பேர் வந்தாங்க ஒண்ணு பண்ண முடியாது. அதே சொல்றாரு சிக்கிம் இது வீரவாகுதேவர் சொல்றாரு சிவபெருமன்ட்டு, ஈசனே அவன் ஆடலால் மகளையாகினார். ஈசனே சிவபெருமானே அவருடைய திருவிளையாடலா, திருவிளையாடலால இப்ப குழந்தையா வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறவன் குழந்தை இல்ல, சிவபெருமான் தான் குழந்தையா வந்திருக்கிறான். ஈசனே அவன் ஆடலால் மகளையாகினான். பேசில் அங்கவன் பரனொடு வேதகன் அல்லன். ஆசிலா அவன் அறுமுகத்து உண்மையால் அறிணி. பேசுலாவகன் மணி இடை கதிர் ஒரு தரம் போல் என்பது நல்லவரம். அதனாலே சிவபெருமானத்துல வர வாங்கினவன் அழியறதில்ல. இப்ப முப்புராதியசுரர்கள் சிவபெருமானத்துல வர வாங்கினாங்களா, அக்கிரமத்தை பண்ணாங்களா, சிவபெருமானம் என்ன பண்ணாரு, அந்த மூணு பேரையும் அழிக்கிற சூரமன்மனை அழிக்கும். அவனுக்கு வசத்த பதவியே வேற கொடுத்துட்டாங்க. இப்ப சூரமன்மன் எப்படி இருக்கிற, முருகனையும் அழிக்கிறான். முருகன் எல்லாத்தையும் தாங்கிறானா, முருகனையும் சூரவன்மன் தாங்கிறாய், மயிலாரும் தாங்க. அதே போல அந்த திரிபுரத்து அசுரர்கள சிவபெருமான் அழிக்கவில்லை. என்ன பண்ணாரு, மூணு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்த காவலாளியா போட்டாரு, ஒருத்தனை மத்தளை முழக்க போட்டாரு. மூவையில் செத்த ஞான் உயிர்ந்த மூவரில் இருவந்திரு கோயிலின் வாயில் காவலாளிருந்து ஏவிய பெண்ணை ஒருவனே கரிகால் அரங்காக மானை நோக்கியோ மானடமகளா மணிமுழா முழக்க அரு செய்த தேவதேவனன் திருவடி அடைந்தேன் செடும்புலி திருப்பூர் குருடானே சுந்தரகரா. அதனாலே சிவபெருமாட்ட வர வாங்கிட்டு அக்கிரம மண்ணினால சிவபெருமானே வருவாரு, வேற இடத்துல வரலாம், அவரே வருவாரு. அவர் அப்புறம் கடைசியில் அடிக்க மாட்டார், அடிக்கலாம். அவருக்கு வேற பதவியை கொடுத்துருவார். இப்ப சிவபெருமானுக்கு முன்னால் நிக்கிற ஆளா இருக்கு திரிபுரதாசுரன். ரெண்டு பேர் துவாரக பாருங்கள், திரிபுரதாசுரன் அதை சொல்றாரு. ஆனா திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு, திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு. இது தனக்கு இரும்பு கோட்டை, ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை, ஒருத்தனுக்கு வெளியில கோட்டை. அந்த கோட்டையில கோடிக்கணக்கான அசுரர்கள் வாழ்வார்களாம். ஒரு கோட்டையில தங்கத்துல கோட்டைன்னா எப்படி இருப்பாரு, தங்கம் திருடுற இருந்திருக்க மாட்டாரு. அந்த கோட்டை பறக்கும் கோட்டை, அது அது எப்படி தெரியுமா, இப்ப ஜெர்மன் போகணும், ஜப்பான் போகணும், அமெரிக்கா போகணும், அது போல பறக்கும். பெட்ரோல் இல்லாம டிரைவர் இல்லாம அது சம்பந்த சொல்றாரு. எழுந்துலகை நலிந்துழலும், போய் இறங்குற பக்கம் அங்க இருந்தாலும் காலி. எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்களும் புற மூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில். அப்படிப்பட்ட அந்த தீபுரத்தை ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துல சாம்பலாகிட்டார். உளுந்து உருளுகிறவங்க கணக்கு சொல்றாரு, உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில் குளுந்தரடம் நகை காட்ட கோவனதம் முகங்காட்ட குதித்து நீர்மேல் விழுந்தகையில் விழிகாட்ட விற்பவளம் வைகாட்டும் மிடலையே என்பது திருஞான கும்பல் தேவாரம். அதனாலே இப்படி திரிபுரத்து அசுரர்கள் பலகோலம் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சௌகசக்காரன், அதான் பெரிய ஆச்சரியம். அசுரர்கள் எல்லாருமே சௌகசம். அவனை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அக்கிரமம் இருந்துச்சு, சௌகசம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. அதான் அந்த அசுரர்கள் சௌகசம் பண்ணுமா அக்கிரமம் பண்ணுவா, அது குலத்தினுடைய குணம், குலத்தினுடைய குலத்தளவையாகும் குணம்னு வருதல்லவா. அவன் தவம் பண்ணி சிவருமானே பரம்பொருள் அந்தறிந்து சிவருமானே தவம் பண்ணி பூஜையும் பண்ணுவான். அதே சமயத்துல அந்த குலத்துக்கு உண்டான குலப்படி அக்கிரமம். அது மாதிரி எல்லாருமே பூசக்காரே. அவரை அழிப்பதற்காக திருமால் பல தடவை போய் போட்டு தோற்று போய் வந்துட்டார், தோற்று போய் வந்துட்டார். அதன் பிறகு தோற்று போய் வந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் சிவருமானத்துல முறையிட்டார்களா. அப்பத்தான் சிவருமான் அந்த அசுரனுடைய குடும்பையை கேட்டு கண்ணீர் விட்டாராம். சிவருமான் சிவருமான் கண்ணீர் விட்டாருங்கிற கதை தெரியுதா, இந்த இடத்துல அந்த கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்துராட்சம் வரும், கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்துராட்சம். அதனாலதான் அச்சம் கண்ணு உருத்தனுடைய உருத்தனா சிவருமானுடைய கண்ணு தான் உருத்துராட்சம். அதன் பிறகு அயால இந்த மாதிரி என்ன அவர்களு சண்டதிய புறப்பட அதுக்கு தேர் தயார் பண்ணுங்கன்னாரு. அது சிவருமான சண்டைக்கு இப்பதான் புதுசா வர, அது முடி சண்டை போட்டது கிடையாது, சண்டை போடுறதே கிடையாது, சிவருமான் ஆயுதங்களுக்கு சண்டை போடுறதே கிடையாது. அதுக்காக யாரே தேவர்கள் எல்லாம் கூடி தேர் செய்தார்கள். அவனு தேர்னா சாதாரணம் அல்ல, வேதம் ஆகமம் புராணங்கள் இதிகாசம் சாத்திரங்கள் கோத்திரங்கள் நட்சத்திரங்கள் வருஷங்கள் மாசங்கள் கிரகங்கள் எத்தனையும் கூடி ஒரு தேர சமைச்சாங்க. சூரியனும் சந்திரனும் சக்கரமா, சூரியன் ஒரு சக்கரமா
சந்திரன் செய்ய விரல் அழிந்து விண்ணூலோர்கள் செம்மலரோன் தீரன்மால் செந்திரப்ப தேவர்களே தேரதாக மை மறு மேறு விழும் மாசுணனான் அரியறிகால் அழியாக மும்மரிலும் முடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே என்று சம்பந்தர் தேவாரம்.
அதை இதுல சொல்றார். இப்படி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதனால தேர் தயார் பண்ணினார்கள். அப்படி தேர் தயார் பண்ணி சாமி சிவபெருமான் சண்டைக்கு வர்றாருன்னு தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால மகாமெருமலையை உள்ளா வளைச்சாரு, வாஜ்பாயை நானா பூட்டினாரு. அதுல திருமால் தான் அம்பா இருந்தாரு. அதுல இப்படி எல்லாம் இருந்து அதனால சண்டைக்கு ஏறினாரு, தேர்ல ஏறினாரு. ஏறின உடனே அச்சு முடிச்சு, அச்சு முடிஞ்ச இடம்தான் அச்சுடு பார்க்கணும்னு அச்சுடு பார்க்கணும்ங்கிறதுலவா சென்னைக்கிட்ட அச்சு இட்ட இட அச்சுடுவார். தச்சு விடுத்தலும் தாமடி விட்டலும் அச்சு முடிஞ்சது வந்து உந்தி வரும். அச்சு முடிஞ்சதா அழிந்தன முப்புற உந்தி வரும். தேரும் உடிந்தது உடைந்தது திரிபுரம் இருந்து ஒரே சமயத்துல. அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஒண்ணுமே சில சிரிச்சா அவ்வளவுக்கு திரிபுரம் எழுதுறதுக்கு என்ன பண்ணாரு? சிரிச்சா. அதனால திரிபுரம் எழுதி சிரிப்பினாலே இருக்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அருளை சொல்லி முடியுமா? சிரிப்பினார். சிரிச்சு புறத்தை அடிச்சாரு, கண்ணால பார்த்து மன்மதன் அடிச்சாரு, கால உடைத்து யமனை கொன்றாரு, பரமனுடைய தலைய நகத்துல விழினாரு. இப்படி எல்லாமே அவன் செய்யறது வித்தியாசமா இருக்கு. மற்ற தேவர செய்யறதும் சிவன் செய்யறதும் வித்தியாசமா இருக்கு. இதனாலேயே சிவபெருமான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம சைவ இலப்பனாவலர் இதுல அருணக்கிழமத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு சைவ இலப்பனாவலர். காலி துளந்து நகத்தாலும் கையில் பொலி ஊர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உறவு கொண்டி ராவணனை மிதித்தது. சிலத்தரக்கன் உறவு கொண்டி திசைமா முகலை சிறங்குண்டீர் மேலை புறத்தை நகை தெரித்தீர் வில்வேல் புறத்தை வில்வேல்ங்கிறது மன்மதன் வில்வேல் புறத்தை பழை தெரித்தீர் சூழப்படையேன் மடுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது சைவ இலப்பனாவலர்.